نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان فإنه عدو لكم நான் இப்போது ஓதி காட்டிய இந்த குர்ஆன் வசனத்தின் மொழிபெயர்ப்பை ஆரம்பத்தில் பார்ப்போம். விசுவாசிகளே, நீங்கள் இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்தில் மூன்று விடயங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று, விசுவாசிகளே இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். அப்ப அரைவாசி வெளியில் அரைவாசி உள்ளே இருக்கக்கூடாது. ஒரு உண்மையான மூமின்கள் என்று அழைத்து சொல்லுகின்றான். அப்ப உண்மையான மூமின்கள் இந்த மார்க்கத்துக்குள் நுழைந்துவிட வேண்டும் முழுமையாக. சிலரை எடுப்பது, சிலரை விடுவது, இப்படி இருக்கக்கூடாது. உதாரணமாக, ஐந்து நேர தொழுகையை தொழுவது சரி, வித்திர தொழுகை தொழுவதில்லை, இது பூரணமான இஸ்லாம் இல்லை. அல்லது ஐந்து நேரம் தொழுவது, வித்திரும் தொழுவது, ஐந்து நேர தொழுகைகளுக்கு பிறகு சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதை விட்டு விடுவது. அல்லது தொழுவது, பித்ரும் தொழுவது, தஸ்பீஹம் செய்வது, சாப்பிடும் போது குடிக்கும் போது இடது கையால் சாப்பிடுவது குடிப்பது, இப்படி செய்தால் இது பூரணமாக இஸ்லாத்தில் நுழைந்ததாக கூறப்பட மாட்டாது. இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். முடியுமான அனைத்தையும் செய்ய வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான், வலா தத்தபியோ ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். இது இரண்டாவது விடயம். ஷைத்தானுடைய அடிச்சோடு என்றால் என்ன? ஷைத்தான் எப்போதுமே தீமையைத்தான் ஏவுவான், நல்ல விஷயத்தை ஏவ மாட்டான். எனவே அவனுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லுகின்றான். ஷைத்தான் வந்து எங்களுக்கு நல்லதை ஏவ மாட்டான், தீமையான கூடாத செயல்களை அளவுபடுத்தி செய்யும்படி வைப்பான். உதாரணம், ஒரு கல்யாணம் வந்துட்டு வந்தா அந்த பெண்ணுடைய கையில அந்த பூக்கொத்தை கொடுப்பது ஒரு அழகாக இருக்குது, இதை பார்த்துட்டு எல்லாரும் விரும்பி நம்முடைய பிள்ளைக்கும் அப்படி செய்வோம்னு கொடுக்கிறாங்க, அழகுதான். ஆனால் இது ஜாஹிலிய பண்பாடு. அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று வருது அவங்களை பின்பற்றினான். அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய சாபத்தை இறக்கி விட்டு போறான் வெளியிலே எங்களுக்கு அதை அழகுபடுத்தி. இதுதான் சைத்தானுடைய அடிச்சுவடு. திருமணம் வந்தால் எல்லா விரல்களிலும் மோதிரம், ஹராமான விரலிலும் மோதிரம், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். தன்னுடைய பிள்ளை அழகாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் சேர்ந்து தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஹராத்தை செய்கிறார்கள். சைத்தான் அழகுபடுத்தி காட்டிவிட்டு ஹராத்தை செய்யும்படி செய்துவிட்டு ஓடி போய்விடுவான். இதான் வலா தத்தவிவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். மூன்றாவது அல்லாஹ் சொல்கின்றான், ஹுவ அதுவுல்லக்கும், ஷைத்தான் உங்களுடைய விரோதி, ஷைத்தான் உங்களுடைய விரோதி. அப்ப விரோதி நல்ல விஷயத்தை ஏவுவானா? ஒரு விரோதி எப்பவுமே அவனுக்கு தீங்கு செய்து கொண்டுதான் இருப்பான், ஆனால் வெளிப்படையில் அவனோடு அழகாக நடந்து நல்ல காரியங்களை காட்டுவான். உதாரணமாக ஒரு விரோதி இருக்கிறார், அவனுடைய விரோதியை கொலை செய்யணும், காட்டிக்கொள்ள மாட்டார், அவரோட அழகாக கதைச்சி நுவரேலியாவுக்கு போகுமா, ஒரு டூர் ஒன்று போறதுக்கு விருப்பமா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு சொல்ல, இவரை ஏமாந்து அவரோட சேர்ந்து வாகனத்தில் போவார். பார்த்தா ஜொல்லியான பயணம், இவர் நினைச்சுக்கிடுவாரு நல்ல மனுஷன் நம்மளை இப்படி கூட்டிட்டு போறார், இவன் திட்டம் விட்டு வச்சிருப்பான், அங்க கொண்டு போய் ஆளை கொண்டு போட்டு வந்துடுவான். அவ பாத்தீங்களா, இந்த விரோதி நல்ல வேலையா செய்வான், வெளிப்படையில பார்க்கும்போது நல்லது உள்ளுக்கு தீமை. இதே போலதான் இந்த ஷைத்தான் என்ன செய்வான் கேட்டால், இப்படி கூடாத விடயங்களைத்தான் எங்களுக்கு ஏவுவான். ஷைத்தான் சொல்லும் போது நீங்க நினைக்க கூடாது, இந்த கல்யாண வீடுகளில் வந்து கையில பூக்கத்து கொடுக்க சொல்லி ஷைத்தான சொன்னான், எல்லா விரல்களையும் மோதிரம் போடுங்கட்டு ஷைத்தான சொன்னான், ஹார்டுண்டு எழுதி கொழி வைங்கட்டு ஷைத்தான சொன்னான், இல்ல அவ என்ன அங்க அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் உங்களுடைய விரோதி, அவன் தீயதைத்தானே ஆகுவான். ஷைத்தான் சொல்ல அது யாருன்னு கேட்டா மனிதர்களிலும் ஜின்களிலும் இருப்பான் சைத்தான். அப்போ மனிதர்களிலும் சைத்தான் இருப்பாங்க, வழிகெடுக்கக்கூடியவங்க. இப்ப ஒரு ஆள் வந்து சொல்றாரு கையில பூக்கத்தை கொடுங்க, என்ன வந்துட்டுங்கிறார், இவன் சைத்தான், பேரு வந்துகிட்டே நான் காதலா இருக்கான் அகமதா இருக்கான், ஆனா சைத்தான். ஒரு பெண் வந்து ஃபாத்திமா எல்லா விரலையும் மோதிரம் போடுறான், கூடாதுன்னா சரி கூடாது கல்யாணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு போடுறா, இவன் ஷைத்தான். பேரு ஃபாத்திமாவா இருக்கான் சாலிமாவா இருக்கான், ஆனா ஷைத்தான் இது. ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றானே இந்த ஷைத்தானை பத்தி, மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் இருப்பாங்க அப்படின்ட்டு, இவங்க தான் வழிகெடுக்கிறது. அப்ப இந்த ஆயத்தை நல்லா கவனிங்க, இது விசுவாசிகளுக்குத்தான் பயனளிக்கும், உண்மையான மூமின்களுக்கு, ஆனா முஸ்லீம்களுக்கு பயனளிக்காது. முஸ்லீம் என்று சொல்லி சொன்னா மூமின் இல்லாம இருக்கக்கூடிய முஸ்லீம், மூமினாகவும் முஸ்லீமாகவும் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இன்ஷாஅல்லாஹ் பயனளிக்கும். அப்ப இதுல மூணு விஷயம், ஒன்னு மார்க்கத்தில் பூரணமாக நுழையுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுடைய விரோதி. அப்ப அவன் என்ன செய்வான், இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், இவனும் இவனுடைய பட்டாளமும் உங்களை நரகத்திற்கே இழுத்து செல்வார்கள். இப்படியான வேலைகளை செஞ்சு 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 ஏன்னா நரகத்துக்கு. இப்ப நாம பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கு தலைமுடி வெட்டிருக்கிறாங்க, ரவுனுக்கு சுரண்டி ஜாகிலிய பழக்கம், அல்லாஹ்வுடைய சாபம், கல்யாண விஷயத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்குது, இப்படி நிறைய விஷயங்கள். அப்போ இவன் என்ன செஞ்சு இப்படியான காரியங்களை நமக்கு ஏவி நம்மளை என்ன செய்யறான், நரகத்துக்கு ஆளாக்குறான். இப்போ பெண்களை பாருங்க, அதிகமான யுவதிகள் ஆரம்பத்தில் நடுவில் பொறிச்சு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, இப்போ முன்னுக்குள்ள முடியலாம், ஒரு ஜாதியை வெட்டி தொங்க விட்டு நடுவில் பொறிக்கிறது இல்லை, வேற எங்க பிரிக்கிறாங்க, பிடரியில பொறிக்கிறாங்களுக்கு. அப்ப இது அல்லாஹ் மார்க்கத்தை மாத்துறது. அப்ப இதெல்லாம் யாரு செய்யறது, ஷைத்தான். மனித உருவத்தில் ஷைத்தான் வந்து ஒரு ஆளை கொண்டு வருவாங்க அலங்கரிக்கிறதுக்கு, பெண்ணை அலங்கரிக்கிறதுக்கு யாரும் காசு கொடுத்து கொண்டு வருவாங்களா, என்ன தேவை இருக்குது, அந்த பெண்ணுக்கு 25 வயசு, அது இவ்வளவு காலம் தன்னை அலங்கரிக்க இல்லையா, அதுக்கு தெரியாதா, அப்ப அதுக்கு காசை கொடுத்து இதெல்லாம் பெருமை, நரகத்துக்கு கொண்டு போவோம். பணத்தை கொடுத்து 2,000 ரூபா 3,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்து பெண்களை கொண்டு வர, அவங்க யாரு கேட்டா ஷைத்தான்கள். அவங்க உண்மையிலேயே ஏன் அவங்க வந்து செய்யற வேலை முழுவதும் இஸ்லாத்துக்கு முரண். அப்ப ஷைத்தான் தான் இந்த மாதிரி தீயதை ஏவுறதும் செய்யறதும். அப்ப ஷைத்தான் சொல்லக்கூடிய புதிய ஒரு படைப்பில் மனிதர்களும் இருப்பான், ஜின்களிலும் இருப்பான். அப்ப இந்த மாதிரி இந்த ஷைத்தான்களை கொண்டுகிட்டு வந்து பணத்தை கொடுத்து இது பண்றாங்க. அப்ப கடைசியில என்ன முடிவு? அவன் ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சபதம் விட்டது போல வழிகெடுப்பேன் என்று. அப்ப அல்லாஹ் சொன்னான், உண்மையான விசுவாசிகளை வழிகெடுக்க முடியாது. அதே போல இன்றைக்கு நாங்க பாக்கிறோம், உண்மையான விசுவாசிகள் இந்த ஜமாத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அல்லாஹ் ரசூல் சொன்னபடி செய்யறாங்க, ஒரு பிழை இல்லை. சில வீடுகளுக்கு போனா முழுக்க முழுக்க ஜாகிலியத்து, எல்லா ஜாகிலியத்தும் முருத்தத்துகளும் அவங்களும் இவங்களும் எல்லாம் கூடி ஒண்ணுக்கு இஸ்லாத்துக்கு முரணானவைகள் அங்க எல்லாம் நடக்குது. பார்த்தா ஷைத்தாண்ட வேலை. அப்போ இது இஸ்லாத்துல பூரணமா நுழைகிறது இல்ல, பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவு நாங்க பாருங்க, இந்த மாதிரி ஷைத்தானிகளை பின்பற்றா 3:30 மணிக்கு அசர், 4:30 பயான், இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க பெண்கள். அவ மார்க்கத்தில் ஒரு பட்டி இருந்தா இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை சொல்லியாச்சு, ஞாயிற்றுக்கிழமைக்கு பயான் என்று சொன்னா அசர் தொழுதோட வரணும். அப்ப 3:30 பாங்கு, 4:30 மணித்தேரம் கழிச்சு பயான் வைக்கிறோம், இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இது என்னத்தை காட்டுதுன்னு கேட்டால், பூரணமாக இஸ்லாத்தில் நுழையாம ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுது. அவன் சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் சொனங்கி, இன்னும் கொஞ்சம் சொனங்கி, இப்ப என்ன அவசரம், இப்ப ஆரம்பிச்சுப்பான். இப்படி அவன் சொல்லி 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 அவங்கள வழிகெடுக்கிறது. அப்போ இந்த ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இஸ்லாத்துக்குள்ள நாம பூரணமா இருக்கணும். அப்படின்னா என்ன? அல்லாஹ் ஏவுனதெல்லாம் செய்யறது, விலக்குனதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். இந்த அடிப்படையில் அன்றைக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்குது, ஆனால் பல கேளிகள் வந்துட்டு, இந்த கேளிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பூரணமா இஸ்லாத்துக்குள்ள நுழையணும், நாங்க பூரணமாக நுழையாம இருக்கிறோம், அதுகளை சுட்டி காட்டுறேன். ஆனா உண்மையான விசுவாசிகள், மறுமையை பற்றி பயம், கபருடைய வேதனையை பற்றி பயம், கேளிகணக்க பற்றி பயம், நரகத்தை பற்றி பயம் இருக்குது, அந்த சொர்க்கத்துக்குள்ள போய் சுகமாக வாழணுன்ற ஆசையும் இருக்கிற அவங்க தெரியாம சில பிழைகளை செய்வாங்க. அவங்களுக்கு சுட்டி காட்டினால் அவங்க எல்லாத்தையும் ஏற்று நடப்பாங்க. அந்த வகையில் அப்படிப்பட்டவங்களுக்கு சில விஷயங்களை நான் சுட்டி காட்டுறேன். இது சமூகத்தில் எங்கட ஜமாத்தில் பிழை நடக்குது, சரியா பின்பற்றக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. உதாரணமாக நான் எடுத்துக்கொள்வோம், இந்த சிரிப்பு. சிரிக்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு வரையறை வச்சிருக்குது. இஸ்லாம் ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம். எல்லா துறையிலும் இஸ்லாம் நமக்கு வழியை காட்டுது. நாங்கள் நினைச்ச மாதிரி செய்ய இயலாது. உதாரணமாக சுபகு தொழுகை நாம நினைச்ச மாதிரி 3-4 தொழ இயலாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் செய்யணும். அத்தகையாத்து நாம நினைச்ச மாதிரி இடது கைய விரல ஆட்டெல்லாம் ஏறாது. நபி சொன்ன மாதிரி தான் செய்யணும். அப்ப இஸ்லாம் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்குது. அதே போல இந்த சிரிக்கிற விஷயத்துல இஸ்லாம் ஒரு வழியை காட்டியிருக்குது. ஆனா இதுக்கு என்ன சிரிப்பு? அன்னை ஆயிஷா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பாங்க, ஆனா புன்முறுவல் தான் கூப்பாங்க. ஹூஹாண்டு சத்தம் போட்டு, யார் அந்த பொடிய ஒன்று வந்துட்டு ஓடு, கேள்வி யாரு பொடிய? அந்த ஓடு, நீங்க வரும்போது காணல, நீங்க கீழே நின்று படிக்கிட்டு நின்று ஓடுனா மேலேந்து. அப்ப அந்த சிரிக்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு வரையறை வச்சிருக்குது. நாங்க நினைச்ச மாதிரி சிரிக்க இயலாது. ஹூஹாண்டு சத்தம் போட்டு வெடி சிரிப்பு அந்த மாதிரி சிரிக்க இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன்முறுவல் பூப்பாங்க. ஆனா நாங்க பாக்குற இன்றைக்கு பல இடங்கள்ல வரம்பு மீறி ஹூஹாண்டு சத்தம் விட்டு சிரிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆண்களும் தான் பெண்களும் தான். அப்போ அந்த சிரிப்புல அந்த மாதிரி கண்ட மாதிரி சத்தம் போட்டு வெடி சிரிப்பு சிரிக்கிறது இருக்குதே, இது நபி வழிக்கு முரண். அப்ப இதையும் நாங்க கடைபிடிச்சா தான் பூரணமான இஸ்லாத்துகள் நுழையும். அதே போல அழுகைன்ற ஒன்று இருக்குது. நாங்க நினைச்ச மாதிரி அழையலாது. ஒரு கவலைகள் வந்து அழுவாங்க, அது விஷயம் வேற. சில இந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அழுகை இருக்குது. இந்த அழுகை வந்துகிட்டு மார்க்கத்தில் உள்ளதும் இருக்குது, கூடாதும் இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில ஆறு சில இடம் கொடுப்பான். அதுல ஒன்னு யாருன்னு கேட்டால், தனியே இருந்து அல்லாஹ்வை நினைக்கும் போது கண்ணீர் வடியுது. இது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, தனியே நாம இருக்கிறோம், இரவோ பகலோ அல்லாஹ்வை நினைச்சு என்னமோ செய்யறோம், அப்ப கண்ணீர் வடியுது. இது சொன்னா இத போல ஒரு சிறந்த அழுகை எதுவுமே கிடையாது. இது மார்க்கத்தில் உள்ளது, இப்படி அழலாம். இதே போல அல்லாஹு தஆலா விசுவாசிகளை சொல்றான், அல்லாஹு தஆலா ரசூல்மார்களுக்கு இறக்கியவைகளை செவிசாய்த்தால் தரா அயுனஹும் தஃபீலு மினத்தம், அந்த விசுவாசிகளுடைய கண்கள் கண்ணீரை வடிப்பதை காண்பீர்கள். அப்ப இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டின உடனே அவங்களுக்கு கண்ணீர் வடிஞ்சிருக்குது. அப்ப அந்த அளவு நாங்க ஒரு உறுதி இஸ்லாத்தில் இப்ப இல்ல. அப்படி குர்ஆன் ஓதினோட நாம அழுகிறது இல்ல. ஆனா கருத்து வழங்கினா சில ஆயத்துகளை ஓதும் போது அப்படி கண்ணீர் வரும். ஆனா அதிகமானவங்களுக்கு கருத்து வழங்காது, அப்படி ஒன்று இருக்குது. அப்ப இது மார்க்கத்தில் உள்ள ஆளுகை, இது இஸ்லாம் அனுமதிக்குது. இன்னொன்னு இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு பேரப்பிள்ளை மௌத்து. அப்ப அந்த மையத்துக்கு வந்து நின்ற நேரத்தில் கண்ணீர் வடியுது நபிக்கு. ஒரு சஹாபி கேட்டாங்க, நீங்க அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அழுகுறீங்களேண்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அழுகை இல்ல, இது கவலை கண்ணீர். இது சொல்லிட்டு சொன்னாங்க, கண்ணு கண்ணீரை வடிக்குது, உள்ளம் கவலைப்படுகிறதுண்டாங்க அந்த பேரப்பிள்ளை நினைக்கு. அப்ப இது மார்க்கத்தில் உள்ள அழுகை, இதை சரி. கூடாத ஒரு அழுகை இருக்குதே, அதை சிலர் செய்யறாங்க. நாம பாக்குறேன் ஜமாஅத்தில், அது நரகத்துக்கு கொண்டு போவோம். அது இஸ்லாத்தில் பூரணமா நுழைஞ்சதாக கருதப்பட மாட்டாது. சைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுறாங்க. அது என்ன, ஒரு மையத்து விழுந்தா ஹூஹாண்டு கத்துறது. சில இடங்கள்ல கத்திருக்கிறாங்க, நாம பார்த்திருக்கிறோம். சரியான இஸ்லாம் பூரணம் இல்லை. பூரணமான முஸ்லீம்கள் ஒரு காலமும் அழமாட்டாங்க. கண்ணீர் வடியும், கவலைப்படுவாங்க. ஆனால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரி சப்தம் விட்டு அழமாட்டாங்க. அப்படி பொறுமையா இருப்பாங்க. அதுதான் பூரணமான இஸ்லாம். அழுகுறாங்களே, பூரணமான இஸ்லாம் இல்ல. அவங்க சைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றுறாங்க. அவன் அவங்களை இப்படி கத்த வச்சு அள வச்சு நரகத்தில் தூக்கி தள்ளிடுவான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத்து எடுக்கும் போது பெண்களிடத்தில் நான் ஓலமிட்டு அழமாட்டேன் என்றும் பைஅத்து எடுப்பாங்க. அதான் இப்ப நாங்களும் அப்படி பைஅத்து எடுக்கிறது. அப்ப அந்த பைஅத்து அப்படி செய்தால் அதை சரியா நிறைவேற்றணும், அதை முறிக்க கூடாது. அதை முறிச்சாங்கன்னு சொன்னா பயங்கரமான குற்றம். அப்போ தகப்பன் தாய் கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரன் சகோதரிகள் எல்லாருக்கும் மௌத்தி இருக்குது, யாருக்கும் தப்ப இயலாது. அப்ப அதுக்கு நாம ரெடியா இருக்கணுமே தவிர, அவங்க முகத்தான நாம அழுகிறது இருக்குதே, ஒரு சதத்துக்கு பிரயோஜனம் இல்லை. நமக்குத்தான் தீங்கு அது. அப்ப நாங்க அதுக்கு தயாராக இருக்கணும். எப்ப நாங்க மௌத்தாவினாலும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் காட்டப்படும், ரூஹு அமைதியாக எடுக்கப்படும். ஏன், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய இல்ல, ரசூலுக்கு மாறு செய்ய இல்ல, ஜமாத்துக்கு நான் முரணா நடக்க இல்ல, அமீருக்கு சரியா கட்டுப்பட்டு நடக்கிறேன், என்னட ஷிர்க் பிதத் குஃபர் எதுவுமே இல்ல என்று அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும், அப்படி உறுதியா இருக்கணும். அப்ப எந்த ஒரு மையத்தை விழுந்தாலும் அழக்கூடாது. அப்ப இது அழுகை விஷயத்துல ஒண்ணு. அடுத்தது நீங்க பாருங்க, இந்த கொட்டாவின் ஒண்ணு இருக்குது, இதுல மார்க்கத்தை சரியா பின்பற்றுறமா? அதிகமானவங்க மாறு செய்யறாங்க, சைத்தான பின்பற்றுறாங்க. அவ கொட்டாவி வந்தா என்ன செய்யணும்? ஹதீஸ்ல வரு தும்மல் அல்லாவுக்கு விருப்பம், கொட்டாவி அல்லாவுக்கு விருப்பம் இல்லை. அப்ப இது சைத்தாண்ட வேலை. இருந்தாலும் எங்களால தாங்கையில அந்த கொட்டாவி வந்துடும். அப்ப வந்தா என்ன செய்யணும், அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? கொட்டாவி வந்தால் வாய பொத்தி கொள்ளணும், திறக்க கூடாது. அல்லது துண்டை வச்சு வாய என்ன சொல்லுது, கைய வச்சு வாய மூடிக்கொள்ளணும். அப்படி இல்லாம ஒரு ஆள் வாய திறந்து கொட்டாவி ஹா ஹாண்டு விட்டா உள்ளுக்க சைத்தான் நுழைகிறான். எனவே நபி சொன்னாங்க, ஃபல் யும்ஸிக் பியதிஹி அலா ஃபமிஹி, அவங்க கையால் வாயிலே கையை வைத்து பொத்திக் கொள்ளவும் என்று சொன்னாங்க. அப்ப இது கட்டாய கடமை இது. ஆனா எங்களை அதிகமானவங்கள பாருங்க, அவங்கள பாட்டில் கொட்டாகி விடுவாங்க, வாயை மூடுறதும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. என்ன காரணம்? சைத்தானை பின்பற்றுறாங்க. சைத்தான் இந்த மாதிரி அவங்கள ஆக்கி வச்சிருக்கிறான், அழகா காட்டுறான், அவங்களுக்கு நினைப்பே வாரதில்லை. அவங்க இஸ்லாத்தை பூரணமா பின்பற்றுறவங்க சொல்ல இயலாது. அப்ப இது சைத்தானுடைய வேலை, அவன் சைத்தானுக்கு இருக்கிறான். நவீட கட்டளைக்கு நாங்க மாறு செய்யறோம். அப்ப மார்க்கத்துல வந்தத்தை செய்யறதில்ல, வராதத்தை செய்யறோம். சின்ன குழந்தைகள் கொட்டாய் விட்டா டக்குண்டு பாஞ்சி வாயை பத்துவாங்க. எங்க இருக்குது? பருவ வயசுக்கு பிறகுதான் நன்மை தீன்மை. அந்த குழந்தை கொட்டாய் உடிச்சல வாயை திறந்தா அதுக்கு பாவம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு மேல வாயை வைக்கணும், நாம கையை வைக்கணும்னு இல்லை. அதுக்கு சைத்தான் பூரவும் மாட்டான். அப்ப அப்படி வைக்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப சும்மா வைக்கிறாங்க. இது மார்க்கத்தில் இல்லை, உடனே பாஞ்சி வச்சிருவாங்க. ஆனா தான் கொட்டாய் விடும்போது சைத்தானும் முழுங்கிக்கிடுவாங்க உள்ளுக்க. அப்ப அங்கிட்டு சைத்தான் வந்து சிரிப்பான். இன்னொருத்த பார்த்து பெரியவங்களும் பார்த்தா நாம சிலவங்க கொட்டாய் விடுறாங்க, வாயை திறந்து வச்சுக்கிட்டு கையால வச்சு அடிச்சு 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 விடுவாங்க. அப்ப என்ன, ஏன் அடிச்சு அடிச்சு விடுவான்? அப்படி ஒண்ணு இருக்குதா? வெளியில பாக்கச்சல உள்ளுக்க பூந்த சைத்தான நல்லா அடிச்சு அடிச்சு உள்ளுக்க தள்ளுற மாதிரி விளங்குது நமக்கு. அவ இது இஸ்லாம் இல்ல. அவ இது சைத்தான வேலை. தொழுகையில நம்ம பாக்குற சில ஆண்களும் இருப்பாங்க, புதினமான முறையில கொட்டாய் விடுவாங்க, வாயை திறந்து சைத்தான முழுங்குவாங்க. தொழுகையில இருக்கிறன்னு கூட அவங்களுக்கு நினைப்பு இல்லை. அப்ப இந்த மாதிரி ஷைத்தான் அந்த ஆயத்தின்படி உங்களை நரகத்தின் வால் அடைக்கிறான், உங்களுக்கு நரகத்துக்கு செல்லக்கூடிய செயல்களை காட்டுகிறான். நிச்சயமாக அந்த ஷைத்தானும் அவனுடைய பட்டாளமும் உங்களை நரகத்தின் வாலே அழைப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆன்ல சொல்றான். அப்ப நாம எந்த நேரமும் இஸ்லாத்தை பூரணமாக பின்பற்றுறதுக்கு முயற்சி செய்யணுமே தவிர, நாங்க ஒரு காலமும் சைத்தானை வந்து பின்பற்றக்கூடாது. அப்ப இது இந்த தும்மல் விஷயத்துல பாருங்க, இந்த கொட்டாவி விஷயத்துல நாம இவ்வளவு பல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு மத்தியில சீர்திருத்தங்கள் வரணும். ஒண்ணும் கவனமா இருக்கணும், எப்பவுமே இஸ்லாம் இஸ்லாம் என்று இருக்கணும், எந்த நேரமும் இஸ்லாம் என்று இருக்கணும். இதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னா தும்மல். இந்த தும்மல் என்ன, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த தும்மல் வந்தா என்ன செய்யணும்? இதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தும்மல் வந்தால் முகத்துல கையில துணியை வச்சு பொத்தி கொள்வாங்க, பொத்தி கொண்டு தும்முவாங்க, சத்தம் வராத முறையில அப்படிதான் செய்வாங்க. அன்னைக்கு பார்த்தா பயங்கரமா தும்முவாங்க, கேட்டா ஆண் சிங்கம் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க, சிங்கத்தை போல இருக்கணும் அப்படி தும்முன்னு. அப்படி இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல துணியை வச்சு அந்த தும்முற சவுண்ட சத்தத்தை நபி அவர்கள் குறைப்பார்கள். அப்படி பெரிய சத்தம் போடக்கூடாது, இதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஆனா இதுக்கு மாற்றமாக ஷைத்தான் சத்தம் போட சொல்லி வைப்பான், அது ஒரு விஷயம். அப்போ ஒரு ஆள் தும்முனா முதலாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சொல்றாங்களா? அதிகமானவங்க அவங்களோட கதைகளையும் பேச்சிலையும் இருப்பாங்களே தவிர சொல்ல மாட்டாங்க. அப்ப சொன்னாத்தானே பக்கத்தில் உள்ளவங்க எஹமக்கல்லான்னு சொல்லுவாங்க, சும்மா சொல்ல இயலாது, சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இவங்க யஹ்திகுமுல்லாஹ் யுஸ்லிஹு பாலக்கும் சொல்லணும். நடக்குதா? உண்மை விசுவாசிகள் அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதிகமானவங்க இதுல ஓட்டை எப்படி தெரியும்னு கேட்டா சொல்றாங்க, வந்து வந்து இப்படிதான் இருக்குது, உபதேசம் செய்யுங்களுக்கு பள்ளியில் அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாத பிரிவில் உள்ளவங்க வருவாங்க, நம்மளோட வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, உறவினர்கள் தும்முவாங்க. அவங்க தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நாம இரஹமக்குல்லாஹ் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? யஹ்திகும் அல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும் சொல்லணும். அப்ப அவங்க கேட்பாங்க, என்ன மாத்தி சொல்றேன், இரஹமக்குல்லாஹ் சொல்லணும். அப்ப அங்கே மார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப சொல்லணும், இது முஸ்லீம்களுக்குரியது, முஸ்லீம்களுக்கு தான் இரஹமக்குல்லாஹ் சொல்றது, மற்றவங்களுக்கு வந்துட்டு இப்படித்தான் சொல்லணும், ஹதீஸ் வந்திருக்குது அப்படின்ட்டு அங்கே மார்க்க விஷயங்களை விளக்கப்படுத்தணும். யாரு மேல வர்றது? யாரு போங்க போங்க. அப்ப தும்மல் விஷயத்துல இப்படி பழையம் இருக்குது, அப்ப அந்த தும்மும் போது கட்டாயம் மூடிக்கொள்ளணும். இதுல இன்னொரு சட்டியான பிழைகள் நடக்குது. இந்த ஹோட்டல்களில் போய் பார்த்தா நான் அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்றே இல்லை, இந்த கறி சோறெல்லாம் அதுக்கு தான். ஹோட்டலில் இந்த வேட்டரை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். போன உடனே இடியப்பம் கொண்டாண்டா, இடியப்பம் கறி எல்லாத்தையும் எடுப்பான், தும்மல் வர அப்படியே தும்முவான். அவன் வாய்க்கவுடைய முழுதும் அந்த கறி சோத்தெல்லாம் போவோம். அதுதான் நாம திங்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும், அதனால நான் ஹோட்டல் சாப்பாடு திங்கிறது இல்லை. இதே போல நாம் பார்க்கிற இந்த குசில பெண்களும் இப்படி நடக்கிறதாக நான் விசாரிச்சு பார்த்து சொல்லலாம், உண்மைதான். தேங்காய் புளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மாவு கணிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சோத்த எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் எல்லாருக்கும் தும்மல் வர அப்படியே தும்பி விட்டுருவாங்க. அவ தும்புனா எல்லாம் அதுக்குள்ளாம் போவோம். அப்ப கிருமிகள் எல்லாம் போய் அதை நாம தின்று இன்னொரு நோய் உண்டாகும். அப்ப தும்மல் வந்தா முதலாவது புடவையை எடுத்து மூடணும், இல்லாட்டி வேற இடத்துக்கு போய் தும்மி அதுக்குரிய கடமைகளை செஞ்சுட்டு வரணும். இது பரவலாக நடக்குது. ஹோட்டல்ல டீ மேக்கர் பார்த்தா டீயை ஊத்துறான், தும்புறான் எல்லாம் உள்ளுக்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. நாம அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் இதை பூரணமாக நாங்க பின்பற்றுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப தும்புனா அல்ஹம்துலில்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவங்க இரஹமக்கமல்லாஹ், சிலவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதே இல்லை. அதுக்கு பிறகு இவங்க யஹதீக்கும் அல்லாஹ் யுஸ்லிஹு பாலக்கும், முகத்தை மூடிக்கொள்ளணும், கையால மூடணும், சப்தம் நயமா போடக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவங்க தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா யஹதீக்கும் அல்லாஹ் யுஸ்லிஹு பாலக்கும் என்று சொல்லணும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு இருக்குது, பூரணமான இஸ்லாமத்தை பின்பற்றக்கூடியவங்க சொல்ல இயலாது. இவங்களை இவங்க ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி கொண்டு இந்த வேலையை செய்யறாங்க. அது என்னான்னு கேட்டா சண்டை, சச்சரவு, முஸ்லீம்களை பேசுறது ஏசுறது இருக்குதே, இது இஸ்லாத்துக்கு முரண். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக் நபி சொன்னாங்க, ஒரு முஸ்லீமை பேசுவது பாவம், சண்டை பிடிப்பது குஃபுர் என்று சொன்னாங்க. அங்கட ஜமாத்துல அல்ஹம்துல ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, பிறகு சில பலயீனமானவங்க பூந்துட்டாங்க, அல்லது உறுதியானவங்க பலயீனமான ஆகிட்டாங்க, ஆகி இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு பல இடத்துல நடந்துச்சு. அப்ப சண்டை சச்சரவு வந்தா என்ன நடக்கும்? இது குஃபுர். இந்த சண்டை சச்சரவு வந்தா கூடாத வார்த்தைகளை பேசுவாங்க, தெரியும். அப்ப கூடாத வார்த்தைய பேசினா அது ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் உண்டு. முனாஃபிக்குடைய அடையாளம் தான் சண்டை சச்சரவு வரும்போது இந்த கூடாத வார்த்தைகளை பேசு. அப்ப கடைசியில் முனாஃபிக்காவும் மாறுகிறாங்க சண்டை பிடிக்க போய். அடுத்தது அடிப்படி வரும்போது கன்னத்தில் அடிச்சு போடுறாங்க. கன்னத்தில் அடிக்கிறது தடவந்திக ஹதீஸில், மிருகங்களுக்கு கூட அடிக்கக்கூடாது, ஆடு மாடு பூனை இதுக்கெல்லாம் கன்னத்தில் அடிக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களுக்கு. அப்போ இது உண்மையான விசுவாசிகளில் இப்படி வருமா? வராது. வந்தால் இஸ்லாம் பூரணம் இல்லை என்பதுதான் கருத்து. பூரணமான இஸ்லாம் இருக்கணும். இதே போல தொழுகையை நாம் எடுத்துக்கொள்வோம். பைஅத்துக்கு பிறகு அடுத்தது தொழுகை. இந்த தொழுகை விஷயத்திலே நிறைய பொதுபோக்கு நடக்குது. மனிதண்ட வகையில் சில நேரத்தில் நடக்கும், அது நபிக்கே நடந்திருக்குது. ஒரு பிரயாணம் பைத்து வந்தாங்க, தூங்கிட்டாங்க, சூரியனை உதிச்சிட்டு ஒத்தருக்க முடிப்பு வரையில, அது பிறகு எழும்பி சொன்னாங்க இது சைத்தாண்ட வேலை, தூக்கத்தை போட்டது. இங்கே சைத்தாயிக்காண்டு இன்னொரு இடத்துல போய் தொழுதாங்க. அவ பாருங்க, இதுவும் சைத்தாண்ட வேலை தான். அவ தூங்கும்போது என்ன செய்யறான்? அவன் முடிச்சு போடுவான், மூணு முடிச்சு நல்லா தூங்கு அப்படி இப்படின்னு சொல்லி. அப்ப நாம காலையில நேரத்தோட எழும்பி துவா ஓதிக்கிட்டு எழும்பி ஒது செஞ்சு தொழுதாத்தான் அந்த மூணு முடிச்சு ஆகுறோம். ஆனா இந்த விஷயத்துல அதிகமான வீடுகள்ல சொல்றாங்க, ஏன்னா இது அமல் கிடையாது. சுபகுக்கு எழும்புறதே இல்லை. ஆண்களும் எழும்புறதில்லை, பெண்களும் எழும்புறதில்லை. 6:30-7 மணிக்கு தான் எழும்பி தொழுகுறாங்க. என்ன காரணம்? விடிய இரவு 12:00-1 மணி வரைக்கும் பார்க்கறது, பேசுறது, கதைக்கிறது, போன் கதைக்கிறது, இது வாட்ஸ்அப் பார்க்கறது, நேரத்தோட படுக்கிறது இல்லை. இப்படி கதைச்சி கதைச்சி இருந்து சுபகுக்கு எழும்பேலாது. அப்போ எழும்பி என்ன செய்யறாங்க? போறோம் சூரியன் ஒதுக்கிட்டா தொழுகிறது. அது சொன்னாங்க இது முனாஃபிக்குடைய வேலை அப்படின்னு. ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்களுக்கு நோய் நொடி, அது ரெண்டாவது விஷயம். நல்ல சுகமா இருக்கக்கூடியவங்க, இளம் வயது உள்ளவங்க என்ன அழகா நேரத்தோட எழும்பி அவங்க பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்கணும், அவங்களும் தொழணும், ஆனா அதிகமா தூங்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க. ஜமாத்துல ஒரு வீட்டுகளையும் சில சகோதரர்கள் நல்ல மார்க்கத்தை பின்பற்றுறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க, என்னென்ன மாதிரி இடத்துல பிள்ளைகள் நடக்குது, நீங்க பயான்கள் ஜுமாக்கள் செய்யும் போது உபதேசம் செய்யுங்கண்டு. அது கட்டாயம் செய்யத்தான் வேணும். இந்த மாதிரி தாவல்களை வச்சுதான் நீண்ட நாளாக நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லணுண்டு. ஆனா அந்த கேள்விகள் வந்திக்கிறதுனால அது எல்லாத்தையும் சொல்லவும் இயலாது. அப்ப இந்த சண்டை சச்சரவு, இந்த தொழுகை விஷயம் ரொம்ப பேணுதலா இருக்கணும். அப்ப ஃபஜ்ர் தொழுகை, அதே போல அசர், அசர் தொழுகையில நிறைய பொதுபோக்கு நடக்குது பெண்களுக்கு. ஏன்னா லோகர் தொழுகை எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு படுக்கிறோம், படுத்தா எழும்புறது ரொம்ப சுணங்கி. சிலவங்களுக்கு அசர் இல்லை. ஆனா அசரை பற்றி வருது, ஒரு அசர் தொழுகையை ஒருவர் இழந்தால் அவருடைய குடும்பம், அவருடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் இழந்ததற்கு சமம் என்று சொன்னாங்க. அந்த அளவு இருக்கு இந்த அசர் தொழுகைக்கு. ஆனா பிரிவில் ஜாகிலியத்தில் தொழுகையே கிடையாது அவங்களுக்கு. 5 நேர தொழுகையும் இல்லை அவங்களுக்கு. அசர் தொழுகையும் இல்லை, ஃபஜ்ரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ முஸ்லீம்களை பொறுத்தவரையில் நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம். அதில் விசேஷமாக சுபகு, அதே போல அசர், இதெல்லாம் கவனிக்கணும். இதில் நிறைய பொதுபோக்கு நடந்து கொண்டிருக்குது பார்க்குறேன் நாமும். இப்படி பெருவாரி விஷயங்கள் இருக்குது. ஒரு முஸ்லீம் கடைசியில் முனாஃபிக்கா போயிறாங்க. என்ன ஆண்கள்லையும் தான், பெண்கள் கவனிச்சு பள்ளிக்கு போச்சு சொல்றே இல்லை. ஜும்மா இல்லாம வீட்டில் கிடக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை கணவன், எனமும் சொன்னா கோச்சிட்டு போய்வார். அவங்களுக்கு மறுமையை பற்றி, கபரியை பற்றி, நரகத்தை பற்றி எந்த பயமும் இல்லை. உண்மையான விசுவாசி சொல்லுவாங்க ஜும்மாக்கு போங்க, கோபத்தில் அடிச்சு விட்டுட்டு போனா போ விட்டுட்டு. இதுதான் இஸ்லாம். இது அவங்க கணவனுக்கு பயந்து, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் பிழையான பழமொழியை வச்சுக்கிட்டு அவங்க சும்மா இருக்கிறாங்க. சுபகுஷாவுக்கு வராத எத்தனை ஆண்கள், ஆனா பெண்களும் சேர்ந்து படுக்கிறது என்கிட்ட அவங்க தொழுவாங்க, அவங்க வெளிப்பட மாட்டாங்க. அப்படிலாம் இருக்குது. கடைசியில் என்ன நடக்குதுன்னா நிஃபாக் தானே வந்துடும். சண்டை பிடிக்கிறது, கூடாத வார்த்தை பேசுறது, இதே போல தொழுகையை சுணக்கி தொழுகிறதுலாம் நிஃபாக் தனத்தில் வந்துடும். அப்ப எவ்வளவு ஆண்கள் இருக்கிறாங்க நிஃபாக் தனத்துல, சுபகம் இல்ல, இஷாவும் இல்லை. அப்ப இவங்க சொர்க்கம் போவாங்களா? இந்த உலகத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிப்பாடு சொன்னாங்கன்னா அவசரம் ஆக்கி கொடுக்குறீங்க, பசி வந்துடும் அப்படி இப்படின்ட்டு. அப்ப மறுமையில் இந்த முனாஃபிக்கள் இருக்கத்தில் தூக்கி நரகத்தில் போட்டால் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு எதுவும் செய்யலாது. என்ன செய்வீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உலகத்தில் அல்லாஹ் எங்களை படைச்சது நினைச்ச மாதிரி ஆக்கவும் திங்கவும் உடுத்தவும் கொண்டாடுறதுக்கு இல்லை, சிந்திக்கிறதுக்கு. மௌத்து இருக்குது, மறுமை கபருடைய வாழ்க்கை இருக்குது, இதை சிந்திக்கணும். சிந்திச்சு நம்ம நல்லா நடக்கணும். அஃலாயத்தை தப்பரு நல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாருஹா, இவங்களுடைய உள்ளங்கள் பூட்டா போடப்பட்டிருக்கிறது என்று அதா கேட்கிறான். அப்ப ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு ஒரு தாளாவது ஒரு பக்கம் அரபு ஓதணும், ஓதி அது தமிழை பார்க்கணும். 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஒதுக்கேலாதா? நாம செய்யறோமா? இல்ல. அவ ஒரு பக்கத்தை ஓதுனா எவ்வளவு நன்மை? ஒரு ஹருஃபுக்கு 10 நன்மை, ஒரு ஹருஃபுக்கு 10 நன்மை கிடைக்கும். அதை தமிழை நாம பார்த்து விளங்கினா அதுக்கு வேற நன்மை கிடைக்கும். அவ பார்த்து அந்த மாதிரி நாம அமல் செய்யனால என்ன இருக்குதுன்னு பார்த்து. ஆனா அந்த மாதிரியில் அதிகமானவங்க முழுக்க முழுக்க துனியாவெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களே தவிர மார்க்கத்தில் சரியான பொடுபோக்கு பூரணமாக இஸ்லாத்தில் அவங்க நுழைய இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நுழைஞ்சிருக்கிறாங்க. இங்கதான் நமக்கு தெளிவா காட்டுது. ஆனா அல்லாஹ் நாடிய முஸ்லீம்கள் ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்கள எந்த பழையும் இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ் தர மேலும் மேலும் என்ன நேர் வழியை கொடுக்கணும். அப்ப இதுதான் இந்த பூரணமான இஸ்லாத்தில் நுழையணுங்கிறதுக்கு விளக்கம், ஷைத்தானை பின்பற்றக்கூடாது என்பதற்கு விளக்கம், அவன் நரகத்துக்கு அழைக்கிறான் என்பதற்கு விளக்கங்கள் நாம சொன்னோம். இது நல்லா போய் வீட்டில் இன்னொருக்கா மீட்டி பார்த்து யார் யாரில் பிள்ளைகள் இருக்குதோ அவங்க திருந்த பாருங்க. சும்மா போய் யார் சொல்லி கொடுத்தது இவருக்கு அப்படி இப்படி இந்த மாதிரி கதைகள் கதைச்சி பாவத்தாள்ளி கட்டாம, ஏன்னா இந்த சொன்ன விஷயங்கள் யாரில் இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்து அவங்க செஞ்சத்துக்கு தௌபா செஞ்சு இதுக்கு பிறகு இந்த மாதிரி செய்யாம அவங்க இருக்கணும். ஒரு கல்யாண வீடு வந்தா திட்டமிட்டு சரியா இருக்கணும். இதுக்குள்ள எந்த பிழையை நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. முருத்ததுகளை போய் கல்யாணத்துக்கு கூப்பிடக்கூடாது யாரா இருந்தாலும் சரி. அது தரித்திரியம், அல்லாஹ்வுடைய சாபம். அவங்க உள்ளுக்கு வந்து நினைக்கிறாங்க சாபம் இறங்கிக்கிட்டு இருக்கு. கல்யாணம் திருமணம்டா, அது மனம். அங்க பார்த்தா சாபம் இறங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு முஸ்லீம் ஒரு முருத்ததை கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்களா? அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும், நரகத்தின் நாயண்டு வந்திருக்குது. இவங்களை போய் யாரை கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்களா? இப்படி எல்லாம் நடக்குவீங்களா? தௌபா செஞ்சு அல்லாட்ட மீளுங்க. இல்ல நாம எத்தி வைக்கிறதா எங்கட கடமை? மறுமையில நீங்க அகப்பட்டுக் கொள்வீங்க. அந்த நேரத்தில் ஹாஹூண்டு கத்துனதுக்கு ஒரு பயனும் அளிக்காது. அங்க போய் திருப்பி அனுப்பு, நான் சரியா நடப்பேன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா இதெல்லாம் பொய்க்காது அப்படின்னு. அதெல்லாம் ஒழுங்கா திருந்தி நடங்க. இதுல நிறைய இருக்குது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இன்சாதா நமக்கு கிடைக்கும் போது இன்னொரு நாளைக்கு இதுல உள்ள மீதி பாதையை நாம சொல்லுவோம். இப்ப சில கேளிகள் வந்திருக்குது, அதனால அந்த கேளிகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது. இதுல முதலாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதிகமானவர்கள் முர்த்தத்துகளுடன் பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள், இது அனுமதிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு. அப்படி அனுமதிக்கப்படுமா? இது என்னன்னு கேட்டா, ஆரம்பத்தில் 100க்கு 100 உறுதியா இருந்தாங்க முர்த்தத்தோட யாரும் கதைக்க மாட்டாங்க. ஆனா பிறகு பலவீனம் ஆகிட்டாங்க. மறுமை பற்றி சிந்தனை குறைஞ்சி துன்யா கூடிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி இந்த மொருத்தத்துகளும் இவங்க தொடர்பு வைக்கிறாங்க. இவங்க பலவீனமானவங்க. ஆனால் அந்த மொருத்ததா போனவங்களும் போய் யாரோட கதைக்கிறாங்க? எல்லாரோடையும் இல்லை. சிலர்கிட்ட போய் கதைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் இவங்க கதைக்கவே மாட்டாங்க. இவங்களை வீட்டுக்கு போனா கதைக்க மாட்டாங்க, சேத்தனி தரமாட்டாங்க, தண்ணி கூட தரமாட்டாங்கன்னு தெரியும். கிடைக்க மாட்டான். அவங்களுக்கு தெய்வமே உறுதியான ஆளுக்கண்டு. யார் பலகீனமான ஆளுக்கண்டு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு அவங்களோட அவங்களும் போய் கதப்பாங்க, அவங்களும் கதப்பாங்க. அப்போ ஈமான உறுதியான மூமீன்கள் ஒரு காலமும் கதைக்க மாட்டாங்க, பலகீனமானவங்க கதைக்கிறாங்க, நரகத்துக்கு போவாங்க. அது சரியா தலைமைத்துவத்துக்கு தெரிஞ்சா அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க, கூப்பிட்டு காட்டா இல்லைன்றவாங்களுக்கு அவர் வந்து கதைச்சா சும்மா நன்றுவாங்க. அப்போ ஒன்றும் செய்யலாது, அல்லாட்ட இவங்க மாட்டிக்கொள்ளுவாங்க. ஆனா அண்டைக்கும் விசுவாசிகள் இருக்கிறாங்க, அண்டைக்கு உள்ளவங்க அவங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, முறுத்தது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பூரணமாக பின்பற்றி அந்த ஆயத்தின்படி உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள் பூரணமாக நுழையுங்கள் என்று வந்திருக்கிறே, அந்தப்படி வாழக்கூடியவங்க அவங்க. இது வரைக்கும் அவங்களோட கதைச்சதும் இல்லை, தொடர்பு கொண்டதும் இல்லை. அப்படி அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர்களும் இருக்கிறாங்க, சகோதரிகளும் இருக்கிறாங்க. அப்ப இந்த பலகீனமானவங்க, அதான் நம்ம சொன்னோம், முஸ்லீம்கள் மூணு விதமான கூட்டம். ஒரு கூட்டம் எல்லாத்திலையும் முன்னுக்கு நிற்பாங்க, அவங்க இந்த மாதிரி முறுத்ததுகளை கண்டா முகத்தை திருப்பிடுவாங்க, கதைக்க மாட்டாங்க, வளவுக்கு எடுக்கவும் மாட்டாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு நடுநிலை, அதை விட கொஞ்சம் ஈமான்ல குறைஞ்சவங்க, இவங்களும் சில சில நடவடிக்கைகள் இருக்கும், ஆனா முறுத்தத்தோட கதைக்க மாட்டான். வந்து கதைச்சா சொல்லுவான், நீ என்னோட கதைக்க வேணாம் அப்படின்னு. மூணாவது கூட்டம் இருக்காங்க பாவிகள், அவங்களுக்கு சர்வ சாதாரணம். அவங்களோட போவாங்க வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஆக்கி கொடுப்பாங்க, அங்க போய் தும்பாங்க, அவங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்வாங்க, அவங்களோட பயணம் போவாங்க, எல்லாம் செய்வாங்க. இவங்க மூணாவது கூட்டம் பாவிகள். அப்ப அதனால அனுமதி கொடுக்க அப்படி மார்க்கத்தில் ஒன்றும் இல்லை. அனுமதி கொடுக்கறதுக்கு நரகத்தின் நாயண்டு வந்திருக்குது, அல்லாவுடைய சாபம் வரங்கன்று வந்திருக்குது, நாம் அவங்கக்கிட்ட நிற்க கூட கூடாது, தள்ளி போயிடணும், அப்படி ஒரு அனுமதி இல்லை. பலகீனமானவங்க செய்கிறாங்க, கண்டவங்க அவங்கள கூப்பிட்டு நல்ல உபதேசம் செய்யுங்க, நீங்கள் நரகத்துக்கு போகப்படுறீங்களா சொர்க்கம் போகப்படுறீங்களா, சொர்க்கம் போகன்ற அந்த விஷயத்தை விடுங்க, நரகம் போறேன்னா செஞ்சுக்கிட்டீங்கன்னு விட்டுற வேண்டியா. இது ஒரு விஷயம். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் இருந்தது போன்று இப்போது இல்லை, நிறைய பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, இதற்கு என்ன நடவடிக்கை ஜமாத்து எடுக்கிறது என்று காட்டிக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆரம்பம் சரியாத்தான் இருக்கும், அது யார் இருந்தாலும் சரி, நபிமார்கள் கொண்டு வந்த இஸ்லாமும் அதுதான். நூற்றுக்கு நூறு உயிரையும் கொடுப்பாங்க. அதனால்தான் அபூபக்கர் சொன்னாங்க, ஒரு முறை ஒரு யுத்தத்தில் இவங்க முஸ்லீம், மகன் காஃபிர். அவ மகன் சொன்னாரு, வாப்பா அந்த யுத்தத்தில் இவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு போறோம், மகன் அந்த யுத்தத்தில் ஒரு இடத்துல நீங்க அகப்பட்டீங்க என்னோட வாளுக்கு, ஒட்டு ஒன்றாம் பார்த்தேன், இருந்தாலும் என்னுடைய தகப்பண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப வாப்பா சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக்கு மகனை பார்த்து, நீ காசுரா இருக்கச்சில உனக்கு இறக்கம் வந்திக்கு வாப்பாவில் விட்டுட்டு போயிட்டா, அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க அல்லாவுக்காக ஒன்னு அங்கனே வெட்டி பண்ணாங்க. இது இஸ்லாம். ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் தாய், சரியான எதிர்ப்பு. அப்ப தாய் சொன்னா, இஸ்லாத்தை விடு, நான் விட மாட்டேன். அப்ப சொன்னாங்க, நான் உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிருவேன். அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரு உசுறு, பத்து உயிர், நூறு உயிர் இருந்து ஒன்னு ஒன்னாக போய் 99 போய் ஒன்னு மிச்சம் இருந்தாலும் நான் என்னோட மார்க்கத்தை விட மாட்டேன். அப்படி உறுதி அந்த அப்படி இருந்தாங்க. ஆனா அப்படி இருந்த இஸ்லாம் பிறகு என்ன நடந்தது? கொஞ்ச காலத்துக்கு பிறகு 12 ஹலிஃபாக்களுக்கு பிறகு பலகீனம். இது இப்படித்தான் இஸ்லாம், ஆரம்பம் சரியாத்தான் இருக்கும், ஆனா குறிப்பிட்ட நபர்கள் மௌத்தாக வரைக்கும் உறுதியாகிப்பாங்க. நாம பார்க்கிற இந்த ஜமாத்து அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு சகோதரர்கள் சகோதரிகள் உறுதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஆட்டம் அசைவு கிடையாது. யார் என்ன செஞ்சாலும் சரி, அவங்க உறுதியாத்தான் இருக்கிறாங்க. அவங்கள யாரும் குறை சொல்ல இல்லாது, ஒன்னும் சொல்ல இல்லாது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? நபி சொன்னாங்க, இந்த இஸ்லாத்துக்கு ஒரு காலம் வரும், 100 ஒட்டகம் இருக்குது, சாமா ஏத்தலாம், வேறு பிரயாணம் செய்யலாம், ஆனா ஒரு காலம் வரும், அந்த 100 ஒட்டகமும் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை, அது 60க்குத்தான் சரின்றாங்க. அந்த மாதிரி பலகீனமா போயிடுவாங்க. அப்படியே ஒரு காலம் வர அந்த இஸ்லாத்துக்கு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு காலம் இப்ப இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத்துல நல்ல உறுதியான சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் இந்த ஏத்தாலையில தான். ஆனா மத்த நீங்க பாருங்க, 30 கிளைகள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல உறுதியா இருக்கிறாங்க. சகோதரத்துவம் இருக்குது, அல்லாஹ்வுக்காக தியாகம், மார்க்கத்தை பின்பற்றுறது நல்லா இருக்குது. எல்லா கிளைகளும் இந்த ஏத்தால மட்டும்தான். என்ன காரணம் என்று கேட்டால், இதுக்குள்ள சில சைத்தான்கள் வந்து அப்படி சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த வலையில சிலவங்க உழுவுறாங்க. அடுத்தது இங்க ஆளுக்கு கூட, இப்போ புத்தல ஒரு கிளையில கொழும்பு எடுப்ப 100 இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் இருப்பாரு பிழையானவர், அது பெரும்பாலும் தெரியாது. இன்னொரு அக்கரபத்தில் இருப்பாங்க 100, அங்க 2 இருப்பாங்க தெரியாது. ஆனா ஏத்தாள் அப்படி நயமா இருக்கும் போது, இதுல பிழையான ஆளுக்கு ஒரு 5-6 வந்த உடனே அது வெளியில காட்டும். அதுதான் அது. ஆனா விலையினும் வரத்தான் செய்யும், கட்டம் இல்லாம இல்ல, இருக்கிறாங்களுக. ஆனா இவங்க திருந்தணும். அப்ப அதனால முந்தி மாதிரி இல்லைன்னு சொல்றதுக்கும் இயலாது, முந்தி மாதிரி ஈக்குன்னு சொல்றதுக்கும் இயலாது. ஆனால் அதிகமான சகோதரர்கள் முழு இலங்கை கவனிச்சு பார்த்தா, இந்தியாவை பாருங்க, தமிழ்நாடு மாஷாலா பொறாமைப்படணும். அப்படி இருக்கிற ஜமாத்து நல்லா கொண்டு போறாங்க, வந்து வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. புத்தள தப்பி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா 1-2 இருக்கத்தான் அப்படி இல்லாம இருக்காது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பிழை செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இவங்களும் நல்லா இருக்கக்கூடியவங்க முடியுமான வரை சொல்லி திருத்தவணும் இவங்களை. அது ஒரு கேள்வி. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டீங்க, சில பெண்கள் பயான் ஜும்மாக்கள் இவைகளுக்கு வருவதில்லை, இதே போன்று சில ஆண்களும் வருவதில்லை செல்வதில்லை, இதை பற்றி இவர்களுக்கு என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்று காட்டிக்காங்க. அது நாம என்ன செய்ய, பெண்கள் பயான் நடக்குது வாங்கன்னு சொல்றோம், நாம நல்ல உணவு சாப்பிட்றோம், உடம்பு நல்லா வரணுண்டு, உடம்புக்கு சக்தி இல்லாட்டி நடக்க இயலாது. அப்போ உடம்பத்தான் கவனிக்கிறோம், அதில் அழுக்குப்பட்ட சவுக்காரம் போட்டு கழுவுறோம், செம்போ போட்டு கழுவுறோம், நல்ல உடுப்புகள் உடுத்துறோம், எல்லாம் செஞ்சு இந்த உடம்பத்தான் கவனிக்கிறோம். ஆனால் அந்த உடம்பு அழுகி நாசமாக போயிடும், பிறகு தண்ணியாக போயிடும். ஆனால் அந்த ரூ இருக்குதே, அது அது அழிகிறதில்லை. அதைத்தான் நல்ல உணவு கொடுத்து சரி பண்ணணும். நாம தலைகளை நடக்கிறோம், அதை விட்டு போட்டு இதை கவனிக்கிறோம், இதை விட்டு போட்டு அதை கவனிக்கணும். சரியான இது. அப்போ அதை கவனிக்கிறது என்னன்னா, அதுக்கு என்ன, இதுக்கு நல்லா ஈத்தம்பழம் திங்கிறோம், மீன் திங்கிறோம், இறைச்சி திங்கிறோம், பழவகை திங்கிறோம். ஆனா ரூஹுக்கு என்னான்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ் தான் சாப்பாடு. அந்த ரூஹுக்கு குர்ஆன் ஹதீஸ் காதல விழணும், அடிக்கடி விழுந்தால் உறுதியாயிருக்கும், விலையில செத்து போயிடும். அந்த மாதிரி செத்து போனவங்க தான் ஒண்ணுக்கும் வார இல்லை, செத்து போச்சு. ஆனா உறுதியானவங்க வருவாங்க. இப்ப இங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது, பெண்களுக்கு பெண்கள் பயான், அழகா முழு பேரும் வரணும். ஜும்மா வரலாம், அழகா வரலாம், ஒரு பிரச்சனை இல்லை. மற்றது இங்க பாடம் நடக்கு 2 அதுக்கு வர கஷ்டம் இல்ல, சரியாத ஆண்கள் வருவாங்க, 20 பெண்கள் வீட்டில் இருப்பாங்க, சரி. இந்த 2 நல்ல அழகா வரலாம் தானே. ஆனா இதுக்கு வராதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப வந்து இந்த குர்ஆன் ஹதீஸ காதால கேட்கும் போது அந்த உள்ளம் கல்விக்குது, அது இந்த ரூஹெல்லாம் நல்ல உற்சாகமாயிரும், நல்ல உறுதியாயிருக்கும். அப்ப அது சொல்ல டைமுக்கு சொல்லுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதுன்னு சொல்லி கொடுக்கும். ஆனா அல்லாஹ் ரசூல்ல வார்த்தை காதல இல்லைன்னு சொன்னா அவங்களோட செத்து போயிடும். செத்து போனா அவங்களுக்கு எதுவுமே விளங்காது, பெருநாள் தொழிலுக்கு வராம இருந்துருவாங்க. அப்ப கூடாத விஷயத்தான் செய்வாங்க, அது செய்யத்தான் தூண்டுவான். ஏன்னா ரூஹு கல்வி செத்து போச்சு, இப்ப இந்த உடம்புக்குரிய விஷயம் செய்யத்தான் தூண்டுறது, அதெல்லாம் செய்வாங்க. பெருநாளைக்கு பல வகையான உடுப்பு, அந்த உடுப்பு, இந்த உடுப்பு, ஈரான் உடுப்பு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, பல ஜாதிகள் எடுப்பாங்க, கிரிக்கு உடுத்துவாங்க, மெல்லிய சொன்று எடுப்பாங்க, பல வகையான செருப்பு இப்படி எடுப்பாங்க, ஹராமான விரல மோதிரம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இது சைத்தாண்ட வேலை. அப்ப அதனால முந்தி மாதிரி சில ஆண்கள் பெண்கள் இல்லைங்கிறத உண்மைதான். அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்றது உண்மைதான். நிகழ்ச்சிகளுக்கு வராதவங்களும் இருக்கிறாங்க, உண்மைதான். அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு வரக்கூடியவங்களும் அல்லாஹ்வுடைய இதை கொண்டு இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லாம இல்லை. ஜும்மாக்கு வராம படுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தொழுகை சுபஹிஷா இல்லை. இனி அவங்க அனுபவிக்கட்டும், நமக்கு ஏண்டத்தை தான் செய்யலாம். ஒரு தலைமைத்துவமும் என்ன செய்யும், முடியுமான வரைக்கும் தான் அது முயற்சி செய்யும். அப்ப நீங்களும் உபதேசம் செய்யணும், இல்லைன்னா கடிதத்தை எழுதி தலைமைத்துவத்துக்கு அனுப்பணும். இன்னார் இன்னார் இப்படி செய்யறாங்க, இன்னபெண் இன்னபெண் இப்படி செய்து, இன்னபெண் கையை திறந்துக்கிட்டு போகுது, காலை திறந்துக்கிட்டு போகுது, அந்நியான்களோட பிரயாணம் போகுது, பஸ்ல முகத்தை திறந்துக்கிட்டு போறாங்க, ரோட்ல முகத்தை திறந்துக்கிட்டு போறாங்க, இதெல்லாம் நீங்க கண்டா நீங்க தகவல் கொடுக்கணும். கொடுத்து அவங்கள திருத்தவன் உங்களோட கடமை. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களிலே ஒரு கூட்டம் இருங்கள், நல்லதை ஏவி தீயதை தடுக்கணும். அவங்க அவங்கதான் உண்மையான விசுவாசிகள் அப்படின்னு. அடுத்தது கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு கேட்டா 3 மணி நேரம் தேவை. அது நாங்க ஒரு பொது பயான் வைக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படியும் 2 மணி நேரம் மட்டும் தேவைப்படும். அதுக்கு பதில் இப்ப சொல்ல இயலாது. அதுக்கு என்ன கேள்வின்னு கேட்டா கேட்டிக்காங்க, பேய், பிசாசி, ஜின், ஷைத்தான், பில்லி, இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இது பிடிச்சா அந்த அவங்கள போய் வைத்தியங்கள் செய்வது கூடுமா கூடாதுன்னு கேட்டிக்காங்க. இதுக்கு இப்ப பதில் சொல்ல இயலாது. நம்ம கூடிய சீக்கிரம் இன்ஷாத ஒரு பொது பயான் வைப்போம். இதுல சாரம் மட்டும் சொல்றேன். இப்போ பேய், பிசாசி, ஜின், சைத்தான்னு சொல்றதா உண்மை, இது பிடிக்கிறதும் உண்மை. என்ன நோக்கம் கேட்டால், இப்படி வந்து பிடிச்சி அவங்கள காஃபிர் முஷ்ரிக்காக்கிட்டு அவன் போயிடுவான். இதுக்கு தான் வர்றது, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு முஸ்லீம் இருப்பான், சைத்தான் அல்லாட்ட சபதம் விட்டான், வழி கெடுப்பேன், அல்லாஹ் சொன்னா வழி கெடு, உண்மை விசுவாசிய வழி கெடுக்க முடியாதுன்னு சொன்னான். இப்ப இவன் உண்மையான உறுதியான முஸ்லீம் கொஞ்சம் நெருங்குறது கஷ்டம். அப்படி சேர்ந்து நெருங்கிய பார்ப்பான், அவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பலவீனமானவங்கிட்ட போய் இப்படி செஞ்சு அவங்களை அங்கங்கெல்லாம் போக வச்சு, நூலை கட்ட வச்சு, மந்திரிக்க வச்சு, கடக்க வச்சு, அதை செஞ்சு இதை செஞ்சு செய்ய வச்சு அவங்கள முஷ்ரிக் நரகவாசிகள் ஆக்கிட்டு அவன் போயிடுவான். இவங்களுக்கு தெரியாது, இவங்க நினைச்சுக்கிடுவாங்க இது சிறுக்கில்ல, இது சிறுக்கில்ல, இது சிறுக்கில்ல, சிலை வணங்கினா தான் சிறுக்குன்னு இவங்க நினைச்சுக்கிடுவாங்க. சிறுக்கு எத்தனையோ வகை இருக்குது. இந்த மாதிரி சிறுக்கை செஞ்சு அவங்கள முஷ்ரிக் ஆகிட்டு அவன் போயிடுவான். இதுதான் உலகத்தில் நடக்கிறது. இது முஸ்லீம் அல்லாதவங்கள இன்னும் நல்ல வழிகெடுத்து அவங்கள உறுதியாக்கி வச்சுட்டு போறான். முஸ்லீம்கள் இருக்கக்கூடியவங்களை வழிகெடுத்து முஸ்லீக்காக ஆக்கிட்டு போயறான். இதுதான் அவன் வேலை. அப்ப அப்படி ஒண்ணு இருக்குது. இது சம்பந்தமாக நம்ம இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் ஒரு பயான் ஒண்ணு வைப்போம். அந்த நேரத்தில் எல்லாரும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இதோட முடிஞ்சது. இப்ப சொன்ன விஷயங்களை மறந்துடாம கேட்டு அவங்க அப்படி நடக்கிறாங்க, இவங்க இப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்து, சிலவங்க ஒரு பிள்ளையான கருத்து இருக்கு, உபதேசம் செஞ்சா அந்த அங்க செய்யறாங்களே, இங்க செய்யறாங்களே, அந்த அவங்க கைக்கு பிளவுஸ் போடாம போறாங்களே, அவங்க காலுக்கு மேஸ் போடாம போறாங்களேங்கிறாங்க. இது பச்சை பிழை. உங்களுக்கு என்னதுக்கு அவங்கள பத்தி? அவங்க செத்த இதை திண்டா, நாயை திண்டா, பண்டிகை திண்டா நாம தும்பமா? இல்ல, நமக்கு தேவையில்லை, நாம சரியா நடக்கணும். அதனால அவங்கள இவங்கள பார்க்காம உண்மையான விசுவாசி நல்ல உறுதியா இருந்து இன்னும் ஈமான கூட்டுங்க, நல்லா நடங்க. பிழை செய்யக்கூடியவங்களை கண்டா போய் கட்டாயம் உபதேசம் செய்யுங்க. நீங்க 2 முறை 3 முறை 4 முறை கேட்க இல்லைன்னா நீங்க தலைமைத்துவத்துக்கு அறிவிங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.